விவிலியம் காலமெலாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 35.
நயின் நகர கைம்பெண்ணின் மகனை உயிர்ப்பித்த புதுமையை எவ்வித அழைப்போ வேண்டுதலோ இன்றி இயேசு தானாகவே முன்வந்து செய்தார் என்பதை காணும்போது நம் வாழ்வில் தானாகவே நிகழும் புதுமைகளை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பிற்கு செவிமடுத்து வாழ்வில் இறைவன் குறுக்கிடும் போது நிகழும் அற்புதங்களை அசைப்போட அடுத்த தேடலில் முயல்வோம் என்று அன்புள்ளங்களே, சென்ற தேடலை நாம் நிறைவு செய்தோம். ஆனால் நம் தேடல் பயணத்தில் இன்று ஒரு மாற்றம் இடம்பெறுகின்றது. காரணம், ஆகஸ்ட் 10 கடந்த புதனன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய புதன் மறைக்கல்வி உரை நம் தேடலை அவர் எண்ணங்களின் பக்கம் திருப்பியுள்ளது. அன்பு இதயங்களே, கடந்த 2 வாரங்களாக நயின் நகர கைம்பெண்ணின் மகனை இயேசு உயிர்ப்பித்த புதுமையை நாம் சிந்தித்து வரும் இவ்வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்புதுமையை மையப்படுத்தி தன் மறைக்கல்வி உரையை வழங்கியதை நான் ஒரு வரமாக கருதுகின்றேன். இந்த புதுமையில் புதைந்து கிடக்கும் சில நுணுக்கமான விடயங்களை தனக்கே உரிய பாணியில் திருத்தந்தை விளக்கிக் கூறினார். இறந்த ஒருவருக்கு மீண்டும் உயிர் தரும் புதுமை 4 நற்செய்திகளில் 3 முறை மட்டுமே இடம்பெற்றுள்ளது.
இது மிக அரிதான அற்புதமான புதுமை என்றாலும் அதைவிட இப்புதுமையின் இதய துடிப்பாக விளங்குவது அந்த கைம்பெண் மீது இயேசு காட்டிய பரிவு
என்ற கருத்துடன் திருத்தந்தை அவர்கள் தன் மறைக்கல்வி உரையை அன்று துவக்கினார். நற்செய்தியாளர் லூக்கா இப்புதுமையில் பல நுணுக்கங்களை பதிவு செய்துள்ளார் என்று கூறிய திருத்தந்தை இந்த புதுமை நிகழும் சூழலை, குறிப்பாக அங்கு இருந்த 2 வேறுபட்ட கூட்டத்தினரை குறித்து அழகாக விவரித்தார்.
நயின் என்ற சிறு நகரத்தின் வாயிலில் 2 கூட்டத்தினர் எதிரெதிரே வந்தனர். இவ்விரு கூட்டத்தினருக்கும் இடையே பொதுவான விடயங்கள் எதுவும் கிடையாது. சீடர்களும் மற்றவர்களும் இயேசுவை பின்தொடர்ந்து ஊருக்குள் செல்ல முற்பட்டனர். ஊருக்குள்ளிருந்து வந்தவர்கள் உயிரற்ற ஓர் இளைஞனையும் அவரது தாயையும் பின்தொடர்ந்து வந்தனர்
என்று திருத்தந்தை இந்த சூழலை விவரித்தார். அன்பு இதயங்களே, இந்த 2 கூட்டத்தினரும் எதிரெதிர் திசைகளில் வந்தது மட்டுமல்ல, அவர்களின் மனநிலையும் எதிரெதிர் துருவங்களாயிருந்தன. இதை புரிந்து கொள்ள நம் எண்ணங்களை சிறிது பின்னோக்கி நகர்த்துவோம். லூக்கா நற்செய்தி 7 பிரிவில் 11 முதல் 17 முடிய உள்ள இறை சொற்றொடர்களில் கைம்பெண்ணின் மகன் உயிர் பெறும் புதுமை சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக 7 பிரிவின் 10 இறை சொற்றொடர்களில் நூற்றுவர் தலைவரின் பணியாளர் குணமடைந்த புதுமை சொல்லப்பட்டுள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, இப்புதுமை முடிந்த கையோடு இயேசுவும் அவரை பின்தொடர்ந்தவர்களும் நயின் நகருக்கு சென்றனர் என்ற கோணத்தில் கற்பனை செய்து பார்த்தால், இக்கூட்டத்தில் இருந்தவர்கள் அப்புதுமையை பற்றி பெருமையாக பேசியவாறே அந்நகரின் வாயிலை அடைந்திருக்க வேண்டும். ரோமைய படைத்தளபதி ஒருவரே தங்கள் தலைவரின் சக்தியை உணர்ந்துவிட்டார் என்று தங்களுக்குள் பேசியபடி வந்த இக்கூட்டத்தினரின் உள்ளமெல்லாம் பெருமையால் நிறைந்திருக்கும். எனவே அவர்கள் தலை நிமிர்ந்து ஊரை நோக்கி நடந்து சென்றிருக்க வேண்டும். இதற்கு முற்றிலும் மாறாக ஊருக்குள்ளிருந்து வந்த கூட்டத்திலோ வெறுமை நிறைந்திருந்தது. அவர்கள் மௌனமாக துயரத்துடன் தலையை தாழ்த்தியபடி நடந்து வந்திருக்க வேண்டும். முன்பின் அறிமுகமில்லாத 2 கூட்டத்தினரும் மாறுபட்ட மனநிலைகளுடன் இருந்ததால் ஒருவரை ஒருவர் கடந்து சென்றிருக்க வேண்டும் என்று இச்சூழலை விவரித்த திருத்தந்தை அத்தகைய சூழலில் இயேசு ஒரு மாற்றத்தை கொணர்ந்தார் என்று சுட்டிக்காட்டினார். கைம்பெண்ணான தாயை கண்டு பரிவு கொண்டு அழாதீர் என்று முதலில் அவரை தேற்றிய இயேசு பின்னர் பாடையை தொட்டார்.
அன்பு இதயங்களே, அடுத்தவரை பற்றிய அக்கறை ஏதும் இல்லாமல் தங்கள் மகிழ்வில் அல்லது துயரத்தில் புதைந்து ஒருவரை ஒருவர் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் மாற்றங்களை கொணர விளைந்த இயேசுவின் செயல்களை பற்றி திருத்தந்தை பேசிய போது,
இயேசு மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்க தீர்மானித்தார். அதே வண்ணம் சிலுவையில் மீண்டும் ஒருமுறை அவர் மரணத்தை முகமுகமாய் சந்தித்தார்
என்று தன் மறைக்கல்வி உரையில் விளக்கினார்.
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
அன்பு இதயங்களே, நயின் நகர வாயிலில் எதிரெதிராக வந்த இரு கூட்டத்தினரை பற்றி பேசிய திருத்தந்தை, இதைத் தொடர்ந்து நயின் நகர வாயில் என்ற உருவகத்தை புனித கதவுக்கு ஒப்புமைப்படுத்தி மிக அழகான எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார்.
இந்த யூபிலியின் போது திருப்பயணிகள் புனித கதவை, இரக்கத்தின் கதவை கடந்து செல்லும் போது நயின் நகர வாயிலில் நிகழ்ந்ததை நினைவில் கொள்வது நல்லது. கண்ணீரோடு தன்னை கடந்து சென்ற தாயை இயேசு கண்டதும் அந்த தாய் அவரது உள்ளத்திற்குள் நுழைந்து விட்டார். ஒவ்வொருவரும் புனித கதவருகே செல்லும் போது அவரவர் வாழ்வை சுமந்து செல்கின்றோம். புனித கதவருகே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகின்றார். அழாதீர் என்ற ஆறுதல் தரும் சொல்லை நம் ஒவ்வொருவரிடமும் கூறுகின்றார். மனிதகுலத்தின் வலியும் கடவுளின் கருணையும் சந்திக்கும் கதவு இது. இதை நாம் எப்போதும் நினைவில் கொள்வோம். இக்கதவை நாம் கடந்து இறைவனிடம் செல்லும் போது நயின் நகர இளைஞனிடம் சொன்னது போல், நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்திடு என்று நம் அனைவரிடமும் இறைவன் சொல்கின்றார். எழுந்து நிற்பதற்கென்று இறைவன் நம்மை படைத்தார். ஆனால் நான் அடிக்கடி வீழ்கின்றேனே என்று நாம் நினைக்கலாம். இயேசு நம்மிடம் எப்போதும் சொல்வது இதுதான், எழுந்திடு, முன்னே செல். நாம் புனித கதவை கடந்து செல்லும் போது இயேசு கூறும் எழுந்திடு என்ற கட்டளைக்கு செவிமடுப்போம். அந்த சொல் நம்மை சாவிலிருந்து வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும்
என்று நயின் நகர வாயிலையும் புனித கதவையும் இணைத்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய எண்ணங்கள் கடந்த புதன் மறைக்கல்வி உரையின் சிகரமாக அமைந்தன. எனது அருமை அன்புள்ளங்களே, யூபிலி ஆண்டுகளின் ஒரு முக்கிய அடையாளமாக விளங்குவது புனித கதவு. திரு அவை வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்த அனைத்து யூபிலி ஆண்டுகளிலும் ரோமையிலுள்ள 4 பசிலிக்கா பேராலயங்களில் குறிக்கப்பட்ட கதவுகள் மட்டுமே புனித கதவுகளாக கருதப்பட்டன. இந்த கருத்தை மாற்றி இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் உலகெங்கும் உள்ள 1000 ஆலயங்களில் புனித கதவுகளை திறக்கச் சொல்லி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு புதிய வழிமுறையை அறிவித்தார். பேராலயங்களிலும் புனித தலங்களிலும் மட்டுமல்லாமல் பிறர் அன்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களிலும் புனித கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை விரும்பினார்.
அன்பு இதயங்களே, கடவுளின் கருணை என்றும் எப்போதும் நம்மை தேடி வருகின்றது. அதை அணுகிச் செல்ல நாம் தான் தயங்குகின்றோம் என்பது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தாரக மந்திரம் என்பதை அனைவரும் அறிவோம். இந்த தாரக மந்திரத்தின் உட்பொருளை புனித கதவு என்ற எண்ணத்திலும் வெளிப்படுத்த விரும்பினார் திருத்தந்தை. எனவே புனித கதவை நாடி வர இயலாதவர்களை புனித கதவு தேடி வரும் என்பதை இந்த யூபிலி ஆண்டிற்கென வெளியிட்ட மடல்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். உடல் நலமின்றி மருத்துவமனைகளில் இருப்போர், வயதில் முதிர்ந்தோர், சிறைகளில் அடைபட்டிருப்போர் ஆகியோர் வாழும் இடங்களில் புனித கதவுகள் நிறுவப்பட வேண்டும் என்று திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். நயின் நகர கைம்பெண்ணை தேடிச் சென்று தன் இரக்கத்தை வெளிப்படுத்திய இயேசுவைப் போல் மக்கள் வாழும் இடங்களிலேயே புனித கதவுகள் நிறுவப்பட்டு திறந்திருக்கும் என்ற ஆறுதல் தரும் எண்ணத்தை இந்த யூபிலி ஆண்டில் மக்கள் மனதில் ஆழ பதித்துள்ளார் திருத்தந்தை.
அன்பு நெஞ்சங்களே, ஜூலை மாத இறுதி வாரம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக இளையோர் நாள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள போலந்து நாட்டிற்கு சென்றபோது அங்கு புனித கதவு என்ற எண்ணத்திற்கு மற்றொரு புதிய கண்ணோட்டம் தரப்பட்டதை நாம் உணர்ந்தோம். போலந்து நாட்டின் கிரக்கோவ் நகருக்கு அருகே 500,000 இளையோர் கலந்து கொள்ளும் வகையில் இரக்கத்தின் திறந்த வெளி அரங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த திறந்த வெளி அரங்கத்திற்குள் நுழைபவர்கள் இறைவனின் இரக்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்ற கருத்துடன் இந்த அரங்கத்தில் புனித கதவு ஒன்று தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்தது. ஜூலை 30 சனிக்கிழமை மாலை திருவிழிப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ள அங்கு சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த இளையோர் சிலருடன் கரங்களை கோர்த்தபடி அந்த புனித கதவை கடந்து சென்றார். அன்பு இதயங்களே, ஆலயங்கள், பிறர் அன்பு இல்லங்கள், சிறைச்சாலைகள், மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள் ஆகியவற்றில் மட்டுமல்ல நம்பிக்கையுடன் மக்கள் கூடி வரும் இடங்கள் அனைத்திலும் புனித கதவுகள், இரக்கத்தின் கதவுகள் திறந்திருக்கும் என்பதை உலக இளையோர் நாள் நிகழ்வுகள் உலகிற்கு பறைசாற்றின. எனதருமை அன்புள்ளங்களே, நயீன் நகர வாயிலையும் புனித கதவையும் இணைத்து திருத்தந்தை வழங்கிய மறைக்கல்வி உரையின் கருத்துக்கள் நம்மை மீண்டும் இரக்கத்தின் கதவை நோக்கி அழைத்து வந்துள்ளன. இதைத் தொடர்ந்து இந்த புதுமையின் உச்சக்கட்டமாக உயிர் பெற்ற இளைஞனை தாயிடம் இயேசு ஒப்படைத்த நிகழ்விலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆழமான கருத்துக்களை முன்வைத்துள்ளார்.
இயேசுவின் உயிர் தரும் வார்த்தைகளை கேட்ட இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். இச்சொற்களில் இயேசுவின் பரிவு முழுமையாக வெளிப்படுகின்றது. தாய் தன் மகனை மீண்டும் பெறுகின்றார். இயேசுவின் கரங்களிலிருந்து தன் மகனை பெற்றதால் அந்த தாய் இரண்டாம் முறை தாயாகின்றார். ஆனால் இம்முறை அந்த மகனின் உயிர் தாயிடமிருந்து வரவில்லை, இறைவனிடமிருந்து வந்தது.
நயின் நகர கைம்பெண்ணின் மகனுக்கு இயேசு உயிர் தந்த புதுமையை பல்வேறு நுணுக்கங்களுடன் இவ்விதம் விவரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் கூறிய வார்த்தைகள் ஒரு சவாலாக, ஓர் அழைப்பாக ஒலிக்கின்றன. இன்றைய தேடலின் இறுதியில் இந்த அழைப்பு நம் உள்ளத்தில் எதிரொலிக்கட்டும்.
இயேசுவிடமோ நம்மிடமோ உருவாகும் இரக்கம் உள்ளத்தில் துவங்கி கரங்கள் வழியே வெளிப்படும் ஒரு பாதை. இதன் பொருள் என்ன? இயேசு எனக்குள் உருவாக்கியுள்ள அல்லது குணமாக்கியுள்ள புதிய இதயத்தை கொண்டு நான் என் கரங்கள் வழியே இரக்க செயல்களில் ஈடுபட வேண்டும். இரக்கம் இதயத்தில் துவங்கி கரங்களால் ஆற்றப்படும் இரக்க செயல்களில் நிறைவடையும்.
அன்பு இதயங்களே, இதயத்தில் துவங்கி கரங்கள் வழியே வெளிப்படும் இரக்கச் செயல்களுக்காக இந்த உலகம் வெகுவாக ஏங்கி தவிக்கின்றது. இந்த உலகம் ஏங்கி காத்திருக்கும் இரக்கச் செயல்கள் எவ்வித அழைப்புமின்றி எதிர்பார்ப்புமின்றி நிகழும் போது அவை இந்த உலகை இன்னும் அதிகமாக உயிர் பெற செய்கின்றன. வாழ்வில் இறைவன் குறுக்கிடும் போது நிகழும் அற்புதங்களை அசைப்போட அடுத்த தேடலில் முயல்வோம்.
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.